நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 75வது இந்திய அரசியலமைப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குநர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேர்கள் அனைவரும் இனிய வணக்கம். இன்று 75வது ஆண்டு அரசியலமைப்பு தினம். இந்த நல்லாளில் இந்திய அரசியலமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1927 ஆண்டு டிசம்பர் 28 சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேருவால் சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசியலமைப்பினை எழுதும் திறன் ஆங்கில அரசாங்கத்திற்கு 1928 ஆகஸ்ட் 10 மோதிலால் நேருவின் அறிக்கையால் இந்தியர்களின் அரசியலமைப்பினை எழுதும் திறனை ஆங்கில அரசுக்கு வெளிக்காட்டி 1934 இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படும் எம்என் ராய் இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க கட்டாயம் அரசியல் நிர்ணய மன்றம் தேவை என்று கூறி 1935 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது. 1936 லக்னோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வயது வந்தோர் வாக்குரிமையினர் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி இந்திய அரசியலமைப்பின் தோற்றம் கால வரிசையின் அடிப்படையில் மெல்ல மெல்ல நகர்ந்தது. பின்பு இந்திய அரசு நிர்ணய சபை செயல்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு மாகாணத்திற்கும் சுதேசிய பகுதிகளுக்கும் அவற்றின் மக்கள் தொகையின் அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கப்பட்டன. உறுப்பினர்கள் 1 மில்லியன் அதாவது 10 லட்சம் உட்பட்டு மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்ற விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வகுப்பினரும் பிரதிநிதித்துவம் மாகாண சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் வாக்கு முறைப்படி விகிதாச்சார பிரதிநிதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1946 ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதத்தில் அரசியல் நிர்ணய சபைக்கு 73 இடங்களில் புஷ்டிப்பும் இதர கட்சிகள் 15 இடங்களிலும் காங்கிரஸ் 208 இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள். ஆக இதன் மூலம்தான் அரசியல் நிர்ணய சபையின் செயல்பட தொடங்கியது. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 இக்கூட்டத்தின் முதல் கருப்பொருளாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதாகும். இந்த தலைவர் என்பது தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை என்பது பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டவையாகும். இக்கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் 211 பேர்கள். இக்கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் மிகவும் வயதானவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவா. இவரை ஆச்சாரிய கிருபாலனி அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தை முஸ்லிம் லீக் நிராகரித்தார். அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டம் டிசம்பர் 11, 1946. இந்த நிர்ணய சபையின் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்தார். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி ஆகிய இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அரசியலமைப்பு முன்மாதிரி வரைவனை வரைந்த BN ராவ் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையின் மூன்றாவது கூட்டம் December 13, 1946 நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் கருப்பொருள் என்பது ஜவஹர்லால் நேருவின் நோக்கத்தை தீர்மானமாக முன்மொழியப்பட்டது. நேருவின் தீர்மானம் சில திருத்தங்களுடன் 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னாளில் ஜவஹர்லாலின் நோக்கம் தீர்மான முகவரையாக இன்றைய அரசியலமைப்பில் உள்ளது. இந்திய அரசியல் நிர்ணய சபையானது 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் சுதந்திர இந்தியாவிற்கான ஒரு முழு வடிவ அரசியலமைப்பை உருவாக்கி, இந்த இடைப்பட்ட காலத்தில் 166 நாட்கள் திட்டமிடப்பட்டு 11 அமர்வுகளை நடத்தி, இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது 114 நாட்கள் விவாதம் நடத்தப்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 தொடங்கப்பட்டு 11வது கூட்டம் 1949 நவம்பர் 26 அன்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்குவதற்கு மொத்தம் 23 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன. பெரிய குழுக்களின் எண்ணிக்கை 8, சிறிய குழுக்களின் எண்ணிக்கை 15. அதில் ஆலோசனை குழுவின் துணைக்குழுக்களாக 4 இருந்தன. இதில் வரைவு குழு அரசியலமைப்பு சட்டத்தினை எழுதுவதற்காக டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையில் August 29, 1947 வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த வரைவு குழுவின் வழிகாட்டியாக ஜவஹர்லால் நேரு இருந்தார். இந்த வரைவு குழு உறுப்பினர்களாக 7 நபர்கள் செயல்பட்டார். டாக்டர் அம்பேத்கர் 1948 நவம்பர் 4 இந்திய அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தினை அறிமுகப்படுத்தினார். வரைவு குழு 141 நாட்கள் இந்திய அரசியலமைப்பு வரைவு செய்ய காலகட்டம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமன்றம் 1948 நவம்பர் 9 வரை அரசியலமைப்பு சட்டத்தினை விவாதித்து தனது முதல் வாசிப்பனை நடத்தியது. 1948 நவம்பர் 15 சட்டத்தின் மீது 2வது வாசிப்பு தொடங்கி 1949 அக்டோபர் 17 முடிவடைந்தது. இப்படி 1949 நவம்பர் 26 அரசியலமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசியல் நிர்ணய சபை ஒப்புதல் பெறப்பட்ட நாள்தான் இந்திய அரசியலமைப்பு தினம். இந்த நாள் இன்று 75வது நாள். இந்த நாளுக்காக இந்த சட்டமன்ற அமர்வுகள் பொழுது உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பின் மீது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. 1949 நவம்பர் 26 அன்று சட்டமன்ற அவையில் வருகை புரிந்த நபர்களின் எண்ணிக்கை 299 ஆகும். இவர்கள் அனைவரும் இறுதி தீர்மானத்தில் கையெழுத்திட்டார்கள். 1950 ஜனவரி 24 இந்திய அரசியலமைப்பு இறுதி வடிவத்தினை 284 நபர்கள் கையெழுத்திட்டு உறுதி செய்தனர். அரசியலமைப்பு சட்டம் அரசு நிர்ணய சபையால் நவம்பர் 26, 1949 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே இத்தினத்தை இந்தியாவின் சட்ட தினம் என்றும் அழைக்கிறோம். அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பட்டபோது 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் மற்றும் 395 பிரிவுகளை உள்ளடக்கியது. இந்திய அரசியலமைப்பு ஒருமைப்பாடு சிதையாமல் இருக்க வழிகண்டம், சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றை நிலைநிறுத்தியவன், பெண்களுக்கு சம உரிமையை வற்புறுத்தியவர், அரசியல் வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்டவர். இப்படி ஒரு பன்முக தன்மையை கொண்டிருந்த இவர் இந்திய அரசியலின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர், இந்திய அரசியலமைப்பின் நவீன மனு போன்ற சிறப்பு பெயர்களால் டாக்டர் அம்பேத்கரை அழைக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை எழுதுவதற்கு மொத்தம் 64 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்படும். 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தினை நுணுக்கமாக வாசித்து மிக சிறப்பான அம்சங்களை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மூலங்களை பார்க்கும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 இங்கிலாந்து, அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, கனடா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்த அரசியலமைப்பு சட்டத்தினை நமக்கு தேவையான சட்டங்களை எடுக்கப்பட்டு அவற்றை முறையாக தொகுக்கப்பட்டு விவாதம் செய்யப்பட்டு இந்த பாராளுமன்றத்தின் 3 பிரதிகள் அவையில் வைக்கப்பட்டன. முதல் பிரதி ஆங்கில வடிவம், 2வது பிரதி ஆங்கில வடிவம், 3வது பிரதி இந்தி வடிவம். ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஆங்கிலம் மற்றும் இந்தி பாராளுமன்ற நூலகத்தின் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு அமைப்பின் சிறப்பு அம்சங்கள் என்று பார்க்கப்படும் போது, கூட்டாட்சி முறை, மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுவது, ஒரு வலுவான மத்திய அரசு, ஒரே குடியுரிமை, ஒரே அரசியலமைப்பு நெகிழும் தன்மை இந்திய அரசியலமைப்பு இவற்றை உள்ளடக்கியது. இந்திய அரசியலமைப்பின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்பது, இதனுடைய தொடக்கத்தில் 305 பிரிவுகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. இன்றோ 460 பிரிவுகள், 25 பகுதிகள், 12 அட்டவணை. நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்ற அரசு, இந்தியா எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லாத காரணத்தினால் அனைத்து மதங்களையும் ஒரே நிலைப்பாட்டினை கொண்டுள்ளது. சுதந்திரமான அமைப்புகள், தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம், தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் சுதந்திரமான ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றம். ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறையில் அமைச்சரவை குழு ஒரு பொறுப்பாட்சியாகவும், ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சியாகவும், கூட்டு பொறுப்பு மிக்கதாகவும், அமைச்சர்களாக பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைப்பு நீதிமன்றமாக, 3 அடுக்கு அரசாங்க முறை, அதுவும் மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு, இந்த 3 அடுக்கு அரசாங்க முறை உலகின் வேறு எந்த அரசியலமைப்பிலும் காணப்படாத ஒன்று. மக்களுக்கான குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், நெருக்கடி கால அதிகாரங்கள், வயது வந்தோர் வாக்குரிமை 1988 61வது சட்ட திருத்தத்தின்படி 18 வயது பூர்த்தி செய்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. இந்திய ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அமைக்கவும், அதன் குடிமக்கள் அனைவருக்கும் இதன் மூலம் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும், தன் சிந்தனைகளை வெளிப்படுத்தும் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும், தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும், சகோதரத்தை அனைவரிடமும் வளர்க்கவும், ஒருமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதி அளிக்கும் வகையில் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றும் செம்மையாக செயல்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தில் நாம் அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், பேணி காக்க வேண்டும். அதை இந்திய ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல உலக ஜனநாயகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது என்பதை இந்த நன்னாளில் உங்களுக்கு உறுதிபட கூறி இதற்கு இந்த நாளில் நாம் உறுதி கூடுவோம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம், அதன்படி நடப்போம், ஜனநாயகத்தை மீண்டும் பரவலாக்குவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அரசியலமைப்பு தினத்திற்கு நல்வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.